الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ما جعل الله لرجل من قلبين في جوفه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் எண்ணங்களையும் ரப்பினுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி நின்று வாழ்வதற்கான நசீபை தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, உலகத்தில் சாதாரணமான மனிதர்கள் முதல் உயர்ந்தவர்கள் என்று கருதப்படக்கூடிய மனிதர்கள் வரை, அரசன் முதல் விரஜை வரை, உலகத்தில் எல்லோரும் ஆசிப்பது நிம்மதியை. எல்லா தரப்பினர்களும் சொல்கிறார்கள் வாழ்க்கையிலே நிம்மதி வேண்டும் என்று. அந்த நிம்மதி என்பது கிடைப்பதற்கான வழி என்ன, அது இழப்பது எதனாலே என்பது சம்பந்தமாக நாம் சில வாரங்களாக ஞாபகப்படுத்தி வருகிறோம். அதனுடைய தொடரிலே தனி மனித வாழ்க்கையிலே நிம்மதி இழப்பதற்கான பிரதானமான காரணங்களில் ஒன்று பொருளாதாரத்தை, செல்வத்தை தேடுவதிலே உள்ள வெறி. பணத்தை தேடுவதிலே, செல்வத்தை தேடுவதிலே உள்ள வெறி இருக்கிறதே மனிதனை நிம்மதி இழக்க செய்து விடுகிறது. அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு, கண்ணியமான ஒரு வாழ்க்கைக்கு பொருளாதாரம் என்பது அடிப்படையான தேவை. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அம்வாலக்கும் அல்லதீ ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா, உங்களுடைய வாழ்க்கையின் நிலைப்பாட்டிற்கு பொருளாதாரத்தை நாம் அடிப்படையாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். எனவே அமைதியான ஒரு வாழ்வு, ஒரு கண்ணியமான ஒரு வாழ்வு, பிறரிடத்திலே இழிந்த நிலையில் தேவையாகாத ஒரு வாழ்விற்கு பொருளாதாரம் என்பது தேவை. அந்த பொருளாதாரத்தை தேடும்படி இஸ்லாம் சொல்கிறது. பொருளாதாரத்தை தேடுவது, அதற்காக முயற்சிப்பது மனிதனுடைய இயல்பு. மனிதனுடைய இயல்பை எப்பொழுதுமே இஸ்லாம் அதை வீணடிப்பதில்லை. மனிதனுடைய இயல்பை அது பாலடிப்பதில்லை. மனிதனுடைய இயல்பிற்கு ஏற்ப உள்ள குணங்களை, அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை சொல்ல வந்ததுதான் இஸ்லாம். அல்லாஹ் குர்ஆனிலேயும் சொன்னான், தொழுகையை பற்றி சொன்னான், நிறைவேற்றி விட்டால், ஜும்ஆ தொழுகை முடிக்கப்பட்டு விட்டால் உலகமெல்லாம் நீங்கள் பறந்து செல்லுங்கள், அல்லாஹுடைய ஃபதலை, அருளை, பொருளாதாரத்தை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு வலின்நிஸாஇ நஸீபும் மிம்மக்தஸபன வஸ்அலுல்லாஹ மின் ஃபதலி. ஆண்கள் அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அது அவர்களுக்கு சொந்தம், பெண்கள் எதை சம்பாதித்தார்களோ அது அவர்களுக்கு சொந்தம். அவனுடைய பொருளாதாரத்தை, வளமான வாழ்வை உங்களுக்கு அருளும்படி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எனவே பொருளாதாரத்தை தேடும்படி சொன்னான், அதை ஆசிக்கும்படியும் சொன்னான், அதற்காக முயற்சி செய்யும்படியும் சொன்னான், அதற்காக துஆ செய்ய சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீபின் வழியாக நமக்கு கட்டளை இடுகிறான். ஆனால் பொருளாதாரத்தை தேடலாம், முயற்சி செய்யலாம், ஆசிக்கலாம், அதற்காக துஆ செய்யலாம், வெறியாக ஆகிவிடக்கூடாது. அதிலே வெறி என்பது ஏற்பட்டு விட்டால் அதனால் உண்டாகக்கூடிய ஆபத்து இருக்கிறதே, அது மிகப்பல விளைவுகளை, ஆபத்துகளை உண்டாக்கி வைக்கும். பெருமக்களே, உலகத்தில் நபிமார்களும் சம்பாதித்தார்கள். அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தை, ஆதி மனிதர் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை, அவர்கள் விவசாயத்திலே ஆரம்பித்தால் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார விஷயமாக வெளிநாடுகளுக்கும் பயணமானார்கள். எனவே வியாபாரத்தை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது, தொழில் துறையை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது, விவசாயத்தை வளர்ச்சி அடைவதற்கான அடிப்படைகளை இஸ்லாம் சொல்லி தருகிறது. சம்பாதிப்பதற்கான வழியை அவன் தான் உலகத்திலேயே சிறந்த மனிதன் என்று சொல்கிறது. அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றியதற்கு பின்னாலே உலகத்திலே சிறந்த ஒரு கட்டளை மனிதனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அல் கஸ்புல் ஹலால், ஹலாலான சம்பாத்தியம் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் தான் சம்பாதித்து அதை கொண்டு அவன் தான் உண்ணுகிறான், தன்னுடைய குடும்பத்தாருக்கு உண்ண கொடுக்கிறான், நீங்கள் சதக்கா செய்வதை விட இது சிறந்தது என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பொருளாதாரத்தை தேடுவதை இஸ்லாம் கண்டிக்கவில்லை, அதற்காக முயற்சிப்பதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் அதற்காக துஆ செய்யும்படியும் இஸ்லாம் நமக்கு கட்டளையிட்டது. ஆனால் அந்த தேடுதல், அந்த முயற்சி, அதற்காக வேண்டி உள்ள ஓடுதல் என்பது வெறியாக ஆகிவிடக் கூடாது. அது என்ன தேடுதலுக்கும் வெறிக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்று சொன்னால், வெறி என்பது வந்துவிட்டால் எந்த சமரசத்திற்கும் மனிதன் தயாராகி விடுவான். பொருளாதாரத்திலே வெறி என்பது ஏற்பட்டுவிட்டால் பணம் வேண்டும், பணம் வர வேண்டும், எந்த சமரசத்திற்கும் ஹலால் ஹராமை பார்க்க மாட்டான். யாரும் அதனால் ஆபத்திலே ஆகிறார்களா என்பதை பற்றி சிந்திக்க மாட்டான். யார் எப்படி நிலையில் ஆனான் என்ன, எனக்கு பணம் தேவை. மனிதனுடைய லட்சியமாக, குறியாக, வெறியாக பொருளாதாரம் ஆகிவிடுகின்ற பொழுதுதான் உலகத்திலே பலவிதமான தீவிரவாதங்கள் உண்டாகிறது, உலகத்திலே பலவிதமான ஆபத்துகள் உண்டாகிறது பெருமக்களே. எனவே இஸ்லாம் மனிதனுடைய தனி நிம்மதி இழப்பிற்கான காரணத்தை சொல்லும் பொழுது பொருளாதாரத்தை தேடுவதிலே வெறி இருக்குமானால், இந்த வெறி ஏன் ஏற்படுகிறது, அந்த வெறியை களைவதற்கான வழி என்ன? வெறி ஏற்படுவதற்கும் பல காரணங்கள். பொருளாதாரத்திலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெறி, எப்படியும் சம்பாதிக்க வேண்டும் என்ற இந்த நிலை ஏற்படுவதற்கான காரணங்கள் பல. அதிலே முதலாவது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது ஒப்பீடு, மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பது, தன் உறவினர்களோடு ஒப்பிடுவது, தன் அண்டை வீட்டாரோடு ஒப்பிடுவது, தன் நண்பர்களோடு ஒப்பிடுவது, தான் தொழில் செய்யக்கூடிய அல்லது தான் பணி செய்யக்கூடிய இடங்களிலே சக தோழர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பது. நான் அவனை மாதிரி இல்லையே, நான் இவன் மாதிரி இல்லையே, நாங்கள் இரண்டு பேரும் ஒன்றாகத்தானே படித்தோம், ஆனால் இன்று அவன் பெற்றிருக்கக்கூடிய உலை உயர்நிலை எனக்கு கிடைக்கப்பெறவில்லையே என்று இந்த ஒப்பீடு இருக்கிறதே மனிதனை பொருளாதாரத்திலே வெறி உள்ளவனாக மாற்றுகிறது. இஸ்லாம் கண்டிக்கிறது, இப்படிப்பட்ட ஒப்பீடு கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த ஒப்பீட்டின் காரணத்தினாலே யார் யாரெல்லாமோ, எங்கெல்லாமோ பெயர் தெரியாதவர்கள் எல்லாம் எவ்வளவு உயர்நிலையிலே வாழ்கிறார்கள், ஆனால் அடுத்த வீட்டுக்காரன் வாழ்க்கையிலே உயர்நிலையில் இருக்கும் பொழுது இவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய நண்பர்கள் உயர்நிலையில் ஆகிறார்கள் என்று சொன்னால் உயர்ந்த பக்குவமான கண்ணியமான மனிதனுடைய பண்பு, அல்லாஹு தாலா அவனை அப்படி நிலையில் ஆக்கி வைத்தானே என்று சந்தோஷப்படுவதை விட்டுவிட்டு பொறாமையிலே இவன் பொசுங்குகிறான், தாங்கிக் கொள்ள முடியாது தவிக்கிறான். இவன் அதை நினைத்து தன்னை ஒப்பிடுகிறான், தான் இப்படி இல்லையே என்று எண்ணுகிறான். அதன் விளைவாக வரக்கூடிய ஆபத்துகள், எப்படியும் சம்பாதிக்க வேண்டும், என்ன செய்தாலும் சரி பொருளை உண்டாக்கிவிட வேண்டும் என்ற வெறி ஏற்படுகிறது. இவனுக்கும் தாழ்வு மனப்பான்மை, தன்னையும் அறியாமல் தன்னை தாழ்த்திக் கொள்ளக்கூடிய, தன்னை இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டாகிறது. பெருமக்களே, எப்படியும் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது உலகத்திலே ஹலால் ஹராமை பார்க்க மாட்டான் மனிதன். எப்படியும் சம்பாதிக்கலாமா? அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அலா யஸுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன லியௌமின் அலீம், மகத்தான ஒரு நாளில் ரப்பின் முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயம் இல்லையா என்று கேட்கிறான். அல்லாஹு தஆலாவின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டால், நீங்கள் ஹலால் ஹராமை பேணாமல் சம்பாதித்தால், ஹலால் ஹராமை பேணாமல் சம்பாதித்தால் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? லா யஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஐன், கியாமத்தினுடைய நாளையில் நீங்கள் நின்றால் உங்களுடைய காலடி தடங்கள் மாற்றி எடுத்து வைக்க முடியாது. நீங்கள் சம்பாதித்தது எப்படி, அதை செலவழித்தது எப்படி, இதற்கான பதில் சொல்லும் வரை உங்களுடைய காலடி அந்த இடத்திலிருந்து நகராது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். பெருமக்களே, மனிதனுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய இந்த வெறிக்கு அடிப்படையான காரணம் ஒப்பீடு. இந்த ஒப்பீட்டின் காரணத்தினால்தான் இவன் தன்னை எப்படியும் சம்பாதிக்க வேண்டும், எப்படி வந்தாலும் சரி என்று துணிந்து விடுகிறான். கண்மணி நாயகம் சல்லா செல்லம் இந்த நிலை இவனை விட்டு நீங்குவதற்கான வழியை சொன்னார்கள். ஆம், நீங்கள் ஒப்பிடுங்கள். சல்லா செல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒப்பீடு செய்யுங்கள், நீங்கள் ஒப்பீடு பாருங்கள். எப்படி பார்க்க வேண்டும்? தீனிலே உங்களை உயர்ந்தவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள், துன்யாவிலே உங்களை குறைந்தவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். அவனை விட அல்லாஹ் என்னை கண்ணியமாக வைத்திருக்கிறானே, அவனை விட அல்லாஹ் என்னை உயர்வாக வைத்திருக்கிறானே. ஒருவேளை உணவிற்கு கூட வழி இல்லாமல் எத்தனையோ ஜீவராசிகள் எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் என்னை அப்படி வைக்கவில்லையே. நான் காலுக்கு செருப்பில்லை என்று வேதனைப்பட்டேன், கால் இல்லாதவரை பார்க்கும் வரை என்று இமாம் சாதி சீராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களே. பெருமக்களே, காலுக்கு செருப்பில்லை, வேதனைப்பட்டேன், ஆனால் எப்பொழுது கால் இல்லாதவனை பார்த்தேனோ என் ரப் எனக்கு காலை தந்திருக்கிறானே என்று நான் ஆனந்தப்பட்டேன் என்றார்கள். வாழ்க்கையிலே நிம்மதி வருவதற்கான வழி என்ன? பொருளாதாரத்திலே உங்களை விட கீழ்நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்களை அப்படி ஒப்பிட்டால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்கும். பொருளாதாரம் என்பது அதனுடைய அளவை பொறுத்தல்ல, நிம்மதி என்பது அளவை பொறுத்தல்ல. சொல்ல முடியாத அளவிற்குண்டான பொருளாதாரத்தின் வளத்தை பெற்றிருப்பவர்களும் நிம்மதி இழந்திருக்கிறார்களே. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு தங்களுடைய கல்விலே நிறைவு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை என்பது இல்லை. அதனாலே ஒப்பீடு என்பது தேவை. மார்க்க விஷயத்தில் தன்னை விட யார் உயர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில இருந்தும் கூட மார்க்க பக்தி உள்ளவர்களாக வாழ்கிறார்களே, இறையச்ச உள்ளவர்களாக இருக்கிறார்களே, தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றுகிறார்களே, கடமைகளை ஒழுங்காக செய்கிறார்களே என்று மார்க்கத்திலே உங்களை உயர்ந்தவர்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உலக ரீதியாக உயர்ந்தவர்களோடு நீங்கள் உங்களை ஒப்பிட்டால் தாழ்வு மனப்பான்மை, நிம்மதி என்பது இழப்பு, வாழ்க்கையிலே ஒரு விதமான குரோதம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். அதனாலே பொருளாதார விஷயத்தில் உங்களுக்கு கீழ் இருப்பவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்வார். பெருமக்களே, ஆனால் அந்த காலம் அருகி போய்விட்டது. உலகத்தில் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. தாபியின்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வுதான், அப்துல்லா என்பவர் அப்துல் ரஹ்மான் என்பவருக்கு தன்னுடைய நிலத்தை விற்கிறார். அப்துல் ரஹ்மான் என்பவருக்கு தன்னுடைய நிலத்தை விற்கிறார். வாங்கி அப்துல் ரஹ்மான் அந்த நிலத்தை சரி செய்வதற்காக அதை உழும் பொழுது அந்த இடத்திலே ஒரு புதையலை கண்டெடுக்கிறார். ஓடோடி சென்றார் அப்துல் ரஹ்மான் அப்துல்லாவிடத்திலே சென்றார். நான் உங்களிடத்தில் நிலம் வாங்கிறேன், ஆனால் அந்த நிலத்திலே ஒரு புதையல் இருக்கிறது, அது எனக்கு சொந்தம் அல்ல, எனவே அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நிலத்தை விற்பது என்று சொன்னால் வெறும் மண்ணையா விற்று அதிலே உள்ள மரங்கள், அதனுடைய மட்டைகள், அந்த பூமியினுடைய மொத்தத்தையும் உனக்கல்லவா நான் விற்றேன், எனவே எனக்கு அது சொந்தமல்ல, அது எனக்கு உடமையான பொருளும் அல்ல, உனக்கு எப்பொழுது விற்று விட்டேனோ அதுவும் அதில் உள்ளதெல்லாம் உனக்குத்தான் சொந்தம், எனக்கு சொந்தமில்லை என்று வாதிடுகிறார் அப்துல்லா. இரண்டு பேரும் சொல்கிறார்கள், எனக்கு சொந்தமில்லை, நான் எடுக்க முடியாது, உங்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறார். பெருமக்களே, வாங்கிய நிலத்தை பாதுகாத்து வைக்கவில்லை என்று சொன்னால் அவர் வீடு கட்டிவிட்டு சென்று விடுகிறார். காலம் இன்றைய காலம். ஆனால் காலத்தினுடைய நிலை மாற்றம் பாருங்கள். வாழ்க்கையில் இஸ்லாமியர்கள் யார், உண்மையான பக்திவான்கள் யார், அல்லாஹுவை அஞ்சு வாழ்ந்த நன்மக்கள் யார், அவர்கள் சொல்கிறார்கள் இது எனக்கு உடமை இல்லை என்று நிலத்தை விற்றவர் சொல்கிறார். வாங்கியவர் நிலத்தை தானே வாங்கினேன், இந்த புதையலுக்கு நான் எப்படி சொந்தக்காரனாக ஆக முடியும், வேண்டாம் என்று சொல்கிறார். தீர்ப்புக்காக காசி இடத்திலே செல்கிறது. நீதிபதி ஆய்வு செய்கிறார். இரண்டு பேரையும் பார்க்கிறார். பக்தி உள்ள முஸ்லிம்கள், இறையச்சம் உள்ள முஸ்லிம்கள், அல்லாஹுவின் கட்டளைப்படி உலகத்தில் வாழ வேண்டும் என்ற தேட்டம் உள்ள முஃமின்கள். என்ன செய்வது, பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டுமே. அவர் ஒரு தீர்வை சொன்னார். அப்துல்லாஹுக்கு ஆண் பிள்ளை இருக்கிறது, ஒரு பையன் இருக்கிறார், வயதான வயதை அடைந்த ஒரு பையன் இருக்கிறார், அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு பெண் இருக்கிறார்கள், இரண்டு பேரும் நிக்காக செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய மக்களுக்கு மத்தியிலே நிக்காக ஏற்படுத்துங்கள், அந்த பணத்தை மகராக ஆக்குங்கள். தீர்ப்பு செய்கிறார். பெருமக்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த நிகழ்வு இது. ஹலால் ஹராமை பேணிய காரணத்தினாலே அந்த நன்மக்கள் அப்படி இருந்தார்கள். உமர் இப்னு கத்தாம் ரலியல்லாஹு அன்ஹு வீதி ஊரா செல்கிறார்களே, வீட்டிற்குள்ளே சத்தம் கேட்கிறது. தாய் சொல்கிறார்கள், பாலிலே கொஞ்சம் தண்ணீர் கலக்கலாமே. பெண் சொல்கிறார், இல்லை இல்லை, உமர் இப்னு கத்தாம் அமீருல் முஃமினீன் உத்தரவிட்டு இருக்கிறார், நாம் அப்படி கலக்க கூடாது என்று பிள்ளை சொல்கிறார். அமீருல் முஃமினீன் பார்த்து கொண்டா இருக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த பிள்ளை சொன்னது, அமீருல் முஃமினீன் பார்க்காவிட்டாலும் அமீருல் முஃமினீனுடைய ரப்பு நம்மை பார்க்கிறானே என்று சொன்னது. வெளியில இருந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த செய்தியை. வீதி உலா வந்து அதற்கு உமர் இப்னு கத்தாப் ஓட ஓடி செல்கிறார்கள். தன் மகன் ஆசிமுக்கு அந்த பிள்ளையை நிக்காஹ் செய்து வைத்தார்கள். பெருமக்களே, அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் தான், அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி. இரண்டாம் உமர் என்று உலகத்தில் போற்றப்பட்ட அதற்கு உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களுடைய மக்கள் என்று அவர்களுடைய சந்ததியில் வந்தவர்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. எனவே உலகத்திலே மனிதன் நிம்மதியை இழப்பதற்குண்டான பல காரணங்களில் ஒன்று பொருளாதாரத்தை தேடுவதிலே, அதை அடைய வேண்டும் என்பதிலே, செல்வத்தை பெற வேண்டும் என்பதிலே உண்டான இந்த வெறியும் குறியும் இருக்கிறதே மனிதனை நிம்மதி இழக்க செய்து விடுகிறது. பலவிதமான அலங்கோலங்களுக்கு இவனை ஆட்படுத்தி விடுகிறது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வெறித்தன்மையை விட்டு நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஹலாலான ரிசுக்கை அல்லாஹ் நமக்கு விசாலமாக்கி தந்தருள்வானாக. இழிந்த நிலையிலும் யாரிடத்திலும் நாம் தேவையாகுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. தகுதி உள்ளவர்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய உயர்ந்த பண்பை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. ஹலாலான சம்பாத்தியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஹராமான எல்லா ரிசுக்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் நம்முடைய ஆகரத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. பிஹக்கி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.